சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 27, 2021. தலைப்பு: கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. எரேமியா: கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, இரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமற் போனாள்? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எரேமியா வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொட்டியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் இனி பசியடைவதுமில்லை, இனி தாக்கமடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யாத்திராகமம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எரேமியா: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய்ப் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதைக் காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும் படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதிமுதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாயிருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. நாளாகமம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஏசாயா: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மார்க்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பின்பு கப்பர்னகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணி அழிகளையும் பிசாச்சு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி மார்க்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை அகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். யோவான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளைத் தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யாக்கோபு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணக்கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணக்கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் தி டிஸ்கிரிப்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நாம் மருந்துகளை கைவிட்டு ஆண்டாலஜி எடுக்க வேண்டும். உண்மையான உயிரினத்தின் அறிவியல் விஷயங்களின் வெளிப்புற உணர்வை மட்டுமே ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் யதார்த்தத்தை ஆழமாக பார்க்க வேண்டும். நாம் ஒரு பைன் மரத்திலிருந்து பீஜ் சேகரிக்கலாமா அல்லது இருப்பதன் முரண்பாட்டை கற்றுக்கொள்ளலாமா? எல்லா நோய்களுக்கும் காரணமும் அடித்தளமும் பயம், அறியாமை அல்லது பாவம். நோய் எப்போதுமே ஒரு தவறான உணர்வால் தூண்டப்படுகிறது, மனரீதியாக மகிழ்விக்கப்படுகிறது, அழிக்கப்படுவதில்லை. நோய் என்பது சிந்தனையின் வெளிப்பாடு. மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளின் எண்ணங்களில் நோயை பொருத்தக்கூடாது. அவர்கள் அடிக்கடி செய்வது போல நோயை ஒரு நிலையான உண்மையாக அறிவிப்பதன் மூலம் அவர்கள் ஊக்கமளிக்கும் பொருள் நம்பிக்கையின் மூலம் நோயை ஒழிப்பதற்கான வேலைக்கு செல்வதற்கு முன்பே சிந்தனையை அச்சத்துடன் முன்வைப்பதற்கு பதிலாக தெய்வீக அன்பின் செல்வாக்கால் மரண மனதின் இந்த கொந்தளிப்பான உறுப்பை அவர்கள் பயத்தை வெளியேற்ற முயற்சிக்க வேண்டும். நோயுற்றவர்கள் தாங்கள் குறைந்து வரும் மன செயல்முறையை பற்றி எதுவும் தெரியாது. மேலும் அவர்கள் குணமடையக்கூடிய மெட்டாபிசிகள் முறை எதுவும் இல்லை. அவர்கள் தங்கள் நோயை பற்றி கேட்டால் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள எது சிறந்தது என்பதை மட்டும் அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் நோய்களை பற்றி அதிகம் சிந்திக்கிறார்கள், ஏற்கனவே அந்த விஷயத்தில் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு உறுதியளிக்கவும். அவர்களின் எண்ணங்களை அவர்களின் உடலில் இருந்து உயர்ந்த பொருட்களாக மாற்றவும். அவர்கள் இருப்பது ஆவியினால் நிலைத்திருக்கிறது, பொருளால் அல்ல. தெய்வீக அன்பான கடவுளில் ஆரோக்கியம், அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அவர்கள் காண்கிறார்கள். ஒரு பொதி வழி என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் அது சாத்தியமற்றது. ஏனென்றால் மனம் இல்லாத விஷயம் வேதனை அல்ல, கொதிப்பு வெறுமனே வெளிப்படுகிறது. வீக்கம் மற்றும் வீக்கம் மூலம் வலியின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒரு கொதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போது உங்கள் நோயாளிக்கு மனதளவில் சத்தியத்தை அதிக அளவில் செலுத்துங்கள். அது விரைவில் கொதிப்பை குணப்படுத்தும். உணர மனம் இல்லாத இடத்தில் வலி இருக்க முடியாது என்பது இந்த மனம் என்று அழைக்கப்படுவது அதன் சொந்த வலியை, அதாவது வலியில் அதன் சொந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது என்பதற்கு ஒரு சான்று. கிறிஸ்துவர் சயின்ஸ் குணப்படுத்துபவருக்கு நோய் என்பது ஒரு கனவு, அதில் இருந்து நோயாளி விழித்திருக்க வேண்டும். நோயாளியை குணப்படுத்துவதற்கான வழி அவருக்கு நோயை உண்மையற்றதாக ஆக்குவது என்பது நிரூபிக்கத்தக்கது என்பதால் நோய் மருத்துவருக்கு உண்மையானதாக தோன்றக்கூடாது. இதை செய்ய மருத்துவத்தில் நோயின் உண்மைத்தன்மையை மருத்துவர் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவ சாட்சியங்கள் மற்றும் தனிப்பட்ட அனுபவம் ஆகிய இரண்டின்படி ஒரு மருந்து இறுதியில் அதன் கூறப்படும் சக்தியை இழக்கக்கூடும். மேலும் நோயாளிக்கு இனிமேலும் செய்யாது சுகாதாரமான சிகிச்சையும் அதன் செயல்திறனை இழக்கிறது. நோய்வாய்ப்பட்டவர்களின் நம்பகத்தன்மையை ஊக்குவிப்பதில் குவாக்கரி நீண்ட காலமாக தோல்வியடைகிறது, பின்னர் அவை மேம்படுவதை நிறுத்துகின்றன. இந்த பாடங்கள் பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் இயல்பாகவும் உண்மையாகவும் நம் அடிப்படையை உணர்விலிருந்து கிறிஸ்தவ அறிவியலுக்கும், பிழையில் இருந்து உண்மைக்கும், பொருளிலிருந்து ஆவிக்கும் மாற்ற வேண்டும். மருத்துவர்கள் துடிப்பு, நாக்கு, நுரையீரல் ஆகியவற்றை பரிசோதித்து பொருளின் நிலையை கண்டறிய உண்மையில் எல்லாம் மனம் இருக்கும் போது உடல் பொருள் என்றால் அது அந்த காரணத்திற்காகவே காய்ச்சலால் பாதிக்கப்பட முடியாது. பொருள் உடல் என்று அழைக்கப்படுவது ஒரு மன கருத்து மற்றும் மரண மனதினால் நிர்வகிக்கப்படுவதால் மனம் என்று அழைக்கப்படுபவை வெளிப்படுத்துவதை மட்டுமே இது வெளிப்படுத்துகிறது. ஆகையால் திறமையான தீர்வு என்பது நோயாளியின் தவறான நம்பிக்கையை அமைதியாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருப்பதன் மூலம் இணக்கமான இருப்பு குறித்து உண்மையான உண்மைகளை வாதிடுவதன் மூலம் அழிப்பதாகும். மனிதனை நோய்வாய்ப்பட்டவருக்கு பதிலாக ஆரோக்கியமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் மற்றும் துன்பப்படுவது சாத்தியமில்லை என்பதை காண்பிப்பது, வலியை உணருவது அல்லது வெப்பம், தாகம் அல்லது நோய்வாய்ப்பட்டதாக இருக்க வேண்டும். பயத்தை அழிக்கவும், நீங்கள் காய்ச்சலை முடிக்கிறீர்கள். அறிவியல் மற்றும் கிறிஸ்தவத்தின் மூலம் மனிதகுலம் மேம்படும். இனத்தை மேம்படுத்துவதற்கான அவசியம் மனம் அதை செய்ய முடியும் என்பதற்கு தந்தை, மனம் தூய்மையற்ற தன்மைக்கு பதிலாக தூய்மையையும் பலவீனத்திற்கு பதிலாக வலிமையையும் நோய்க்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் அளிக்க முடியும். உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றமாகும், மேலும் அதை ஒவ்வொரு வெள்ளை முழுவதையும் உருவாக்க முடியும். பண்டைய கிறிஸ்தவர்கள் குணப்படுத்துபவர்களாக இருந்தனர். கிறிஸ்தவத்தின் இந்த உறுப்பு ஏன் இழந்தது? ஏனென்றால் நமது மருத்துவ முறைகள் நம் மருத்துவ முறைகளால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிர்வகிக்கப்படுகின்றன. முதல் உருவ வழிபாடு என்பது விஷயத்தில் நம்பிக்கை. பள்ளிகள் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட போதைப் பொருள் மீதான நம்பிக்கையை நாகரீகமாக வழங்கியுள்ளன. நோய் உண்மையானது என்றால் அது அழியாத தன்மைக்கு சொந்தமானது. உண்மை என்றால் அது சத்தியத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் நோயும் பாவமும் மாயையாக இருந்தால் இந்த மரண கனவில் இருந்து விழிப்புணர்வு அல்லது மாயை நம்மை ஆரோக்கியம், புனிதத்தன்மை மற்றும் அழியாத தன்மைக்கு கொண்டு வரும். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துவின் என்றென்றும் வருவது. சத்தியத்தின் மேம்பட்ட தோற்றம் இது பிழையை வெளிப்படுத்துகிறது மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. இயேசுவால் நிரூபிக்கப்பட்டபடி தெய்வீக கோட்பாடு அன்பு கடவுள் மூலமாக வரும் இரட்சிப்பு இது. நோயை பிழையாக நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இது சத்தியம் அல்லது மனதை தவிர வேறு எதையும் குணப்படுத்த முடியாது. மேலும் இந்த மனம் தெய்வீகமாக இருக்க வேண்டும், மனிதனாக அல்ல. மனம் மற்ற எல்லா சக்தியையும் மீறுகிறது, மேலும் இறுதியில் குணப்படுத்துவதில் மற்ற எல்லா வழிகளையும் மீறும். அறிவியலால் குணமடைய நீங்கள் அறிவியலின் தார்மீக மற்றும் உற்சாகமான கோரிக்கைகளை அறியாமல் இருக்கக்கூடாது அல்லது அவற்றுக்கு கீழ்ப்படியக்கூடாது. தார்மீக அறியாமை அல்லது பாவம் உங்கள் ஆர்ப்பாட்டத்தை பாதிக்கிறது, மேலும் கிறிஸ்தவ அறிவியலில் தரநிலைக்கு அதன் அணுகுமுறையை தடுக்கிறது. கடவுள் அனைவருமே, அவர் மருந்து செய்தார், ஆனால் அந்த மருந்து மனம். கடவுளின் மனதின் இயல்பு மற்றும் தன்மையிலிருந்து புறப்படும் விஷயமாக இது இருக்க முடியாது. சத்தியம் என்பது எல்லா வகையான பிழைகளுக்கும் கடவுளின் தீர்வாகும், மேலும் உண்மை பொய்யானதை மட்டுமே அழிக்கிறது. ஆகவே இன்று நேற்றையதைப் போலவே கிறிஸ்து தீமைகளை விரட்டுகிறார், நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார். அமைதி, அமைதியாக இருங்கள் என்று நோயை கூறும் தெய்வீக சக்தி உண்மை, ஆனால் உடல் விருப்பம் அல்ல. விஞ்ஞானம் என்பது உலகளவில் புரிந்து கொள்ளப்படும் போது ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த மருத்துவராக இருப்பார், மேலும் சத்தியம் உலகளாவிய சஞ்சீவியாக இருக்கும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.